மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 47 முதல் 56 வரை. அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறவனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்டே வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதிலே உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வானானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்திருக்கிறீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள்.
நம்ம வந்து ரொம்ப ஒரு தீவிரமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு ஒரு இங்கிலீஷில் நெயில் பைட்டிங் அப்படின்னுவாங்க, நெயில் பைட்டிங்லி இன்டென்ஸ், ரொம்ப தீவிரமாக நம்ம நெகத்தெல்லாம் கடிச்சுக்கிட்டு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்து அவர் கைது செய்கிற ஒரு காட்சியை நம்ம வாசித்தோம். இந்த காட்சி வந்து பல பேருக்கு பல உணர்ச்சிகளை அது ஏற்படுத்துது. ஒரு பக்கம் அந்த யூதாஸை பார்க்கும்போது அவன் செய்கிற விதங்களும் அவனுடைய கடினப்பட்ட இருதயத்தையும் அவனை பார்க்கும்போது கோபம் நமக்கு வருது. ஆனால் அவனுடைய முடிவை பார்த்தா நமக்கு ஒரு பரிதாபம் தான் வருது. இந்த தலைவர்களை பார்க்கும்போது தேவ குமாரன் எவ்வளோ அநியாயமாக அவரை அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ மோசமாக அவரை நடத்தினாங்க. மகிமையான தேவகுமாரன், பரலோகமெல்லாம் போற்றக்கூடிய தேவகுமாரன், வானங்கள்லாம் துதிக்கிற தேவகுமாரன், இந்த சின்ன பூமிக்கு பாவி மனிதர்களை மீட்கணும்னு வந்தவரை நடத்துகிற விதங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சோர்வு தான் ஏற்படுகிறது. தன்னுடைய நேச சீஷனே அவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு விதம்ல ஒரு அருவறுப்பான முத்தத்தோடு காட்டி கொடுக்கறத பார்க்கிறோம். அந்த கூட்டம் காட்டு மிராண்டித்தனமா அவரை இழிவுபடுத்துறதையும் அவமானப்படுத்துறதையும் அதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவை நேசிக்கிற நமக்கு அது மனசை வருத்துறது மாத்திரம் இல்லை, அது பிடிக்கிறது கூட இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு ஆழமா சிந்திக்கணும்னா இல்லைங்களா, ஒரு ஒம்பாத ஒரு காரியமாக தேவகுமார் இன்னைக்கு இவ்வளோ அநியாயமா, இவ்வளோ அநீதியா அப்படின்னு நமக்கு வருது. ஒரு விதத்துல இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்து இதை படிச்சு புரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா இந்த சூழ்நிலை, இது கஷ்டமான பகுதியா இருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை நாம் புரிஞ்சுக்கிட்டா இது மேல நம்முடைய கவனம் இருக்கக்கூடாது. யூதாஸ் என்ன செய்யறான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அவசியம், இந்த தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்றது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய மைய நோக்கம் வந்து இங்க எவ்வளவு மகிமையாக பிரகாசமாக இப்பேற்பட்ட சூழ்நிலையில தேவகுமாரன் வெளிப்படுறார், அதைத்தான் நம்ம பார்க்கணும். பாருங்களேன், யூதாஸ் என்ன செய்யறான், அந்த கூட்டம் எப்படி அவரை நடத்துச்சுன்றது நம்முடைய ஃபோக்கஸ் இல்ல. இந்த சூழ்நிலையில, இந்த ஒரு பின்னணியில, இந்த ஒரு பேக்ரவுண்ட் கான்ட்ராஸ்ட்ல எவ்வளவு மகிமையாக தேவகுமாரனுடைய குணங்கள் மகிமை வெளிப்படுத்துது வெளிப்படுது என்பதைத்தான் நாம் பார்க்கணும். இப்படித்தான் அவருடைய சீஷா மோசமா காட்டி கொடுத்தா, இப்படித்தான் அந்த தலைவர்கள் நடத்தினா, இவ்வளவு நன்றி கட்ட தனத்துல அவங்க நடந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த இயேசு எப்படி பதில் அளிக்கிறார் அதை பார்த்தோம்னா, ஓ அதை இயேசுவை பார்த்தோம். இந்த அவர் வாழ்க்கையிலேயே ரொம்ப டென்ஸ்டு சுச்சுவேஷன். உங்க வாழ்க்கையில டென்ஸ் சுச்சுவேஷன் இருக்கா? சில பேர் நீங்க சொல்லுங்க, வாரம் வாரம் டென்ஸ்டு தான் பாஸ்டர் எங்களுக்கு. சில பேருக்கு டென்ஸ் ரொம்ப டென்ஷன் சுச்சுவேஷன். ஒரு வாழ்க்கையிலேயே இதை விட ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன் இயேசுக்கு இல்லை. அந்த டென்ஸ்டு சுச்சுவேஷன்ல அவர் எப்படி நடந்துக்கிறாரு பாருங்களேன். அதை பார்த்தாவே போதும், அவரை கவனித்து கூர்ந்து லுக்கிங் அன் டு ஜீசஸ் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். எங்கும் இல்லாத அவருடைய பரிபூர்ண அமைதல், அவருடைய முடிவில்லாத பொறுமை, நம்மளுடைய ஆத்திரத்தையும் பொறுமை இல்லாத தன்மையும் அவசர புத்தியையும் திடீர்னு ஒன்று செஞ்சிடக்கூடாது, திடீர்னு துடிச்சு வாயில என்னென்னவோ நமக்கு வந்துடும், ஷார்ட் டெம்பரும் அது எல்லாமே எவ்வளோ நம்ம மோசமானவங்கன்றது நமக்கு வெளிரங்கமாக ஆக்குது பாருங்களேன். நம்ம இருதயத்தை வெட்டரங்கமாக ஆக்குது. எவ்வளோ நமக்கு கிருப தேவை, அவரை விட எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறோன்னு நமக்கு காட்டுது. கேசிங் ஜீசஸ் சொல்லுவாங்க, டு கேஸ் அப்பான். இந்த அவருடைய வாழ்க்கையின் மிக டென்ஷன் நேரத்தில் அவரை பார்க்கும் போது நம்மளுடைய இருதயங்கள் அவரை கூர்ந்து வேதம் சொல்ற மாதிரி அவரையே உத்து பார்க்கும் போது என்ன ஆகுது? அசாதாரணமான தெய்வீக அமைதலும் பொறுமையும் சாந்தமும் நம்ம மனசுல ஏற்படுது பாருங்களே. அதுதான் இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம படிக்க தியானிக்கும் போது ஆவியானவர் தான் நம்மள ஒரு விதத்துல காலத்தின் பிரயாணம் மாதிரி அந்த கெத்செமனை தோட்டத்துல வைத்து நமக்கு கண்களுக்கு முன்பதாக இப்படி எல்லாம் அகோரம் நடக்க போகும்போது அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா, அவர் செய்யறத பார்க்கும் போது நம்ம நம்ம வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளை சாந்தத்தோடு ஞானத்தோடு எப்படி அணுகணும்னு நம்ம படிக்கலாம். இங்க இவர்கிட்ட படிக்கலாம், சத்ருக்களை நேசிக்கிறதுனா என்ன, நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுனா என்ன அப்படின்றது அவர்கிட்ட இருந்து பார்த்து படிக்கலாம். ஓகே, நம்ம நாலு தலைப்புல இன்னைக்கு பகுதியை நம்ம படிப்போம். அவருடைய காட்டி கொடுக்குதல், அவருடைய கைது செய்தல். அவருடைய காட்டி கொடுக்குதல் இந்த வாரம் பார்ப்போம், கைது செய்தல் அடுத்த வாரம் பார்க்கலாம். அவருடைய காட்டி கொடுக்குதல்ல நாலு தலைப்பு. ஒன்னு, அவருடைய காட்டி கொடுக்கறதுலயும் கைது செய்யறதுலயும் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யார், அது 47வது வசனத்துல வருது. இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சத்துருக்களுக்கு தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய பாதுகாக்கிற அன்பையும் வெளிப்படுத்துறத பார்க்கலாம் இந்த சூழ்நிலையில. மூன்றாவதாக அவரை காட்டி கொடுக்கிறது, அவரை காட்டி கொடுக்கிற திட்டம், அதை நிறைவேற்றுறத 48-49 வரைக்கும் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில இயேசுவுடைய மகிமை பிரகாசமா வெளிப்படுது ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒன்னன்னா நம்ம பார்க்கலாம், முதலாவது தலைப்பு என்னங்க, அவரை காட்டி கொடுத்து அவரை கைது செய்ய போறாங்க, அது செஞ்சவங்க யார், அதனுடைய ஏஜென்ட்ஸ் யார், யார் சம்பந்தப்பட்டிருந்தாங்க. 47வது வசனத்தில் நமக்கு என்ன சொல்லுது, அவர் இப்படி பேசுகையில், எப்படி பேசுகையில், நமக்கு தெரியும் கெத்செமனேல 3 தடவை வியாகுலப்பட்டு ஜெபித்து காலத்துக்கோ நித்தியத்துக்கோ செய்யக்கூடிய மிகப்பெரிய பணிக்கு அவர் ரெடி ஆயிட்டார். அமைதலோடு உறுதியோடு கைது செய்தல், அவரை காட்டி கொடுக்குதல், அவரை அந்நியாயமா நியாயம் தீர்த்து பிலாத்துக்கு முன்பதாக நிக்க வச்சு வாரடி அடிச்சு ஆணி குத்தி சிலுவையில தொங்க விட்டு அதை விட பிதாவுடைய உக்கிர கோபாக்கினைய குடிக்கிற எல்லாத்துக்கும் கெத்செமனே அவர் ஆயத்தம் பண்ணிருச்சு. அவர் உறுதியோடு எந்திரிச்சு வந்து அந்த 3 பேரை எழுப்பி அந்த 8 பேர் சீஷர்கள்ட்ட போய் தைரியமா அவர் சொல்லுகிற வார்த்தையை 46ல பார்க்கிறோம். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள், ஒளிஞ்சுக்குவோம் இல்ல, போவோம் போவோம், இஸ் ரெடி, போவோம் அப்படின்னு அவர் பேசிக்கொண்டு இருக்கையில், இந்த வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டு இருக்கையில் என்ன நடக்குது, அவர் இப்படி பேசுகையில் 47வது வசனத்துல 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். யாருங்க அவரை காட்டி கொடுத்தது அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு முதல் வேதம் காட்டுறது எந்த ஆள, யூதாஸ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிஹோல்ட், இதோ உங்களால நம்ப முடியுமா, சில சஸ்பென்ஸ் மூவிஸ் எல்லாம் இருக்கும் அதுல ஆக்சுவல் வில்லனை கடைசியில தான் காட்டுவாங்க, நம்ம அப்படியே தூக்கி வா இவனா வில்லன் அப்படின்னு நம்ம இவ்வளவு நல்லவன் நினைச்சோமே அப்படின்னு இருக்கிற மாதிரி நமக்கு தான் யூதாசன் ஆரம்பத்திலே தெரியும், வெளியில இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, சீஷனுக்கு யாருக்குமே தெரியாது. அப்பத்தான் யூதா வில்லன் வெளிப்படுறான் அந்த கார்டன்ல இருந்து அப்படியே வெளிச்சத்துல வெளியே வரும்போது. யூதா விதோ யூதாஸ் ஜூடாஸ் அவன் எப்ப யார் அவன் அவன் கொடுக்கற விவரம் பாருங்களேன், பன்னிருவரில் ஒருவன். நம்ம அதை ரெகுலர் பிரேஸ் நினைச்சுக்கிறோம். இந்த சூழ்நிலையில யோசிச்சு பாருங்க என்னன்னு சொல்லி இருக்கலாம். அந்த பாதகன், அந்த காட்டி கொடுக்கிறவன், அந்த நன்றி கட்டவன். வெளியில யூதாச பத்தி எல்லாம் படிச்சீங்கன்னா வரலாற்றுல அங்கெல்லாம் யூதாச திட்டாத வார்த்தைகள் இல்லை. துரோகி என்னென்னவோ வார்த்தைகள் ஒருத்தர் வந்து எழுதுறாரு. யூதாஸ் நரகத்துல தனியா தான் இருக்கணும், அவன் தனிய இடத்துலதான் அவனை போட்டிருப்பாங்க. அவனுடைய குற்றம் எல்லாருடைய குற்றத்தை விட அவன் குற்றம் பெருசுன்னு அவனை தனியா அவன் கூட யாரு கூட சேர மாட்டான். அப்பேற்பட்ட பாதகனாக காட்டுறது. ஆனா வேதத்துல அவனை பாருங்களேன், இதுதான் அவனுக்கு கொடுக்கிற பெரிய திட்டு. பனி இருவரில் ஒருவன் அவன், பனி இருவரில் ஒருவன். இதோ உங்களால நம்ப முடியுமா, இயேசுவை காட்டி கொடுத்த முன்ன நின்ன பாதகன் யாரு தெரியுமா? பன்னிருவரில் ஒருவன். இது நடக்க கிரகிக்கிறதுக்கே கஷ்டம். இயேசுவோடு மிகவும் தேவகுமாரன் இந்த உலகத்தில் இருக்கும் போது மிகவும் அவருக்கு நெருங்கி இருந்து அந்யோன்யமா இருந்த 12 பேர் தான். அவரோடு பகிர்ந்துகிட்டு, அவரோடு வாழ்ந்து, அவரோடு நடந்து, ஊழியம் செய்து, அவருடைய வல்லமையும் அன்பையும் காருண்யத்தையும் பார்த்து, அவருடைய பிரசங்கத்தை எல்லாம் முற்றிலுமா கேட்டு, அவரோடு அப்பம் புசித்து, அவர் நம்பி, இவனைத்தான் நம்பின்னு பையெல்லாம் கொடுத்து வச்சிருந்தார். அவன் அவருடைய பேர்ல அற்புதம் எல்லாம் செஞ்சவன். அவன் காட்டி கொடுக்கறதுல முதல் ஏஜென்டா நிக்கிறான். அவன் தான் கைடு இவங்களுக்கு எல்லாம். இவர் கூட்டு வராரு. அவங்களுடைய உதவி இல்லைன்னா இவரை இந்த தனிமையில கண்டே பிடிச்சிருக்க முடியாது. இவன் தான் அவங்களுக்கு மெசேஜை கொடுத்து கூட்டு வர்றதை பார்க்கிறோம். இதோ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இயேசுவோடு பந்தியில சாப்பிட்டான், அன்பான பந்தியில. இப்போ அவரை காட்டி கொடுக்க வரான். 47வது வசனத்துல அவரோடு அவனோட கூட யார் வந்தது? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள். அவனோடு கூட யார் வந்தது? திரளான். யாருங்க இந்த திரளான ஜனங்கள்? திரளான ஜனங்கள்னா என்ன? உங்களால் யோசிக்க முடியுமா? ஒரு 10 பேர் இல்ல, எண்ண முடியாத கூட்டம், பெரிய கும்பல், திரளான ஜனங்கள் அங்க வந்திருக்கிறாங்க. அவங்க கூட யார் இவர்கள் அப்படின்னா, யோவான் 18:3 பார்த்தோம்னா, யூதாஸ் படிங்க, 18:3.
யூதாஸ் போர் தேவர்களின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயன் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு.
போர் சேவகரின் கூட்டம், இங்கிலீஷ்ல த டிட்டாச்மெண்ட் ஆஃப் த ட்ரூப்ஸ் அப்படின்னு வருது. போர் சேவகர் கூட்டம்னா, போர் சேவர் ரோமர் சேவகர்கள். இது என்ன? யூதாஸ் இயேசு கிட்ட அந்த இதுல இருந்து போய், பந்தியில இருந்து, நீ செய்கிறதை சீக்கிரமா செய்யணும்னா அந்த தலைவர்கள் கிட்ட போய், இதான் சான்ஸ், இயேசு இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நைட்டோடு நைட்டா வேலையை முடிக்கலான்னு உடனே யோசிச்சு பாருங்க. அவசர அவசரமா செஞ்ச வேலை என்ன? அவங்க உடனே ரோமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும், பிலாத்துக்கு முதலே தெரியப்படுத்தி இருக்கணும். ஏன்னா பிலாத்து கிட்ட அவர் முன்னாடி கூட்டு போறதுக்கு முன்னாடியே பிலாத்துக்கு தெரியும் இவர் அரெஸ்ட பத்தி, இயேசுவை பத்தி முதலே தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆகவே பிலாத்துடைய பெர்மிஷன் எடுத்திருக்கணும். என்னன்னவோ சொல்லி இருக்கலாம். அவர் இந்த ஊருக்குள்ள வரும்போது என்ன கலகம் பண்ணாரு பாருங்க. தாவீதின் குமாரன் அவரை கூப்பிட்டாங்க, அவரை ராஜான்னு அவர் அறிவிக்கிறாங்க. இந்த பஸ்கா பண்டிகையில பெரிய கலகம் பண்ண போறாரு, அதனால நீங்க ஏதாவது செய்யணும்னு உடனே பிலாத்து வந்து அங்கதான் வந்திருக்கிறாரு. ஏன்னா கலகம் ஆகக்கூடாது என்பதற்காக ரோம பட்டாளத்தையே அங்க கொண்டு வந்திருக்கிறார். அங்க ஆண்டோனியான்னு ஒரு ஃபோர்ட்ரஸ், ஒரு கோட்டை இருக்கு, அது ஃபுல்லா ரோமர் ஆர்மி. ஏதாவது ஒண்ணு அங்க நடந்துச்சுன்னா ஆலயத்துல வந்துருவாங்க அவங்க. அங்க இருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் அனுப்புறாரு. டிட்டாச்மெண்ட்னா ஒரு லேகியோன்ல 1/10. ஒரு லேகியோன்னா 6000 சோல்ஜர்ஸ், அதான் ஒரு லேகியோன் இல்லைங்களா, லீஜன் வாங்க. அந்த லேகியோன்ல 1/10 600 ரோமன் சோல்ஜர்ஸ், அதைத்தான் யோவான் சொல்ற. 600 ரோமன் சோல்ஜர்ஸ், அந்த பிறலான கூட்டம் யாருன்னு யோசிக்கிறோம். 600 ரோமன் சோல்ஜர்ஸ். அடுத்ததாக பிரதான ஆசாரியர் போர் சேவகர் இல்லைங்களா, சேவகர். இவங்க யாரு? இந்த சன்னித்ரிய சங்கம் அவங்களுக்குன்னு ஒரு போலீஸ் வச்சிருந்தாங்க, போலீஸ் போர்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த ஆலயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வர மக்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு போலீஸ் லோக்கல் போலீஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் கூடியிருக்கிறாங்க. 600 சோல்ஜர்ஸ் மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற போர் போலீஸ் கூட, டெம்பிள் போலீஸ். அதோடு இல்லாம இந்த மாதிரி ஒரு பெரிய 600 பேர் போய் டெம்பிள் போலீஸ் போய், இவங்க சனித்திரியம் சங்கத்துல இருந்து சில பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் இல்ல சில பிரதான ஆசாரியர்கள் தலைவர்கள் கூடியே இருந்து நின்று வேலையை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் போகும்போது என்ன நடக்கும்? அந்த காலத்துல மொபைல் இல்ல, நியூஸ் இல்ல, இதெல்லாம் ஏதாவது நேரா பார்த்தா தான். அந்த மாதிரி காலத்துல என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு கூட்டம் போச்சுன்னா வேடிக்கை பாக்குறதுக்குன்னு வர கூட்டம் இருப்பாங்க, இருப்பாங்க இல்லைங்களா? அந்த கூட்டம் எத்தனையோ பேர், ஏன்னா எருசலேம் பேர் ரொம்ப இருக்கு பஸ்கா பண்டிகைக்கு. அந்த மாதிரி ஒரு கூட்டம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு திரளான கூட்டம்னா, யாரு 600 ரோமன் சோல்ஜர்ஸ், இந்த டெம்பிள் போலீஸ், எத்தனையோ நூற்று கணக்கான மக்கள், அந்த வேடிக்கை பார்க்கிற கூட்டம், சனித்திரிய சங்கம் பிரதிநிதிகள், இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பார்க்க முடியுமா இந்த காட்சி? இது இந்த பெரிய கூட்டத்துக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை இருள், இன்னும் இரவு ராத்திரி முடிஞ்சு இன்னும் இருளாவே இருக்கிறது. அதிகாலை இந்த பெரிய திரளான ஜனக்கூட்டம் யூதாஸ் தலைமையில் கெத்செமனே தோட்டத்துக்குள் நடை போட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். யோவான் இன்னமும் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் வந்தார்கள். டார்ச்சஸ் அண்ட் லேண்டர்ஸ், சின்ன விளக்கம் எடுத்துக்குவாங்க, விளக்கு அப்புறம் டார்ச், பத்தி டார்ச், இது ரெண்டும் எடுத்துட்டு வராங்க. என்ன நினைச்சு வராங்க? அவர் பிடிக்க போற ஆள் எங்க போய் ஒளிஞ்சுக்குவாரோ, எந்த குகை இருட்டுல ஒளிஞ்சுக்குவாரோ, எங்கேயும் தப்பாம நம்ம டார்ச் அடிச்சு லைட்டை பார்த்து அவரை பிடிச்சிட்டு வந்துடணும். மத்தேயும் என்ன சொல்றாரு? வேற என்னமோ எடுத்துட்டு வந்தாங்க, பட்டயங்களும் தடிகளையும். பட்டயம்னா ரோமன் சோடு, அது பெருசு, ஒரு ஆளுடைய பாதி ஹைட் இருக்கும், பெரிய சோடு. அந்த பெரிய பட்டயங்களையும் தடிகள்னா என்ன? தடிகள்னா நம்ம ஊர்ல போலீஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, நீங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா, ஏதாவது அடிக்கடி வாங்கியிருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு தடி போலீஸ் வச்சிருக்கிற, இந்த டெம்பிள் போலீஸ் அதுதான் வச்சுக்குவாங்க. இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் பட்டயங்களை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஆயத்தத்தோடு வராங்க. ஏன்? பெரிய தீவிரவாதியை பிடிக்க போறோன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மினி ஆர்மி, ஒரு சின்ன இராணுவ சேனையாக. என்ன ஒரு காட்சி! இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள், ரோமன் சோல்ஜர்ஸ், டெம்பிள் போலீஸ், திரளான மக்கள் எல்லாருமே சாந்தமுள்ள அன்பே உருவெடுத்த தேவ குமாரனை பிடிக்க வரான். ஒரு மனுஷனை பிடிக்க வரான், கூட்டம் கூட்டமா எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்கிறாங்க. அவரை அடிக்கிறதா, உதைக்கிறதா, இல்ல கத்தியில குத்துறதா, சண்டை போடுறதா, அவர் நினைச்சிருக்கிறான் பரபாச பிடிச்சாங்க இப்பதான். அந்த மாதிரி ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரெடி. ஏன்னா ஒரு வேடிக்கை, ஒரு விதத்துல பார்த்தோம்னா இவங்கள மாதிரி 10 லட்சம் கூட்டம் வந்தாலும் அவர் விரும்பலன்னா அவர் பிடிக்க முடியாது இல்லைங்களா. தேவ ஆட்டுக்குட்டி, இப்போ ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி சின்ன குட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு மிலிட்டரி வருதுன்னு வைங்களேன், என்ன ஒரு காட்சி! அப்படித்தான் இங்க பாக்குறோம். ஏன்னா ஒரு ஷாக்கிங் ஒரு விதத்துல. சில நேரத்துல உங்க வீட்டுக்கு யாராவது போலீஸ் மேன் வந்து நின்னுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பக்குன்னு ஆகாது இல்லைங்களா? திடுக்குன்னு என்னத்துக்கு வந்திருக்காங்களோ, ஏதுக்கு வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு. எல்லாம் கவர்மெண்ட் வந்து இந்த இடி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப பேசுனீங்கன்னா உங்க வீட்டுக்கு இடி அனுப்புவாங்க. அது எவ்வளவு பயன்படுத்துற மாதிரி எப்படி இருக்கும் அந்த காட்சி! அமைதலான காட்சி, ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன பிளானா போட்டுட்டு இருக்காரு கெத்செமனே தோட்டத்துல? ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 11 சீஷருங்க, அவரை பிடிக்கிறதுக்கு ஆபிரகாம் பிள்ளைங்க இவங்கெல்லாம் யார் அமைச்சிருக்கிறது பாருங்களேன். ஆபிரகாம் பிள்ளைங்க எங்கேயோ நம்ம போய் பிடிக்கணும்னா அரெஸ்ட் வாரண்ட் வேணும் இல்லைங்களா. யார் உங்களை அனுப்புனது? அரெஸ்ட் பண்ணணும்னா அரெஸ்ட் வாரண்ட் வேணும். இவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் யார் கொடுத்துருக்கிறது? 47 வசனம் சொல்லுது பாருங்களேன். யார் அனுப்பினார்கள் இவர்கள்? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின கூட்டம். இது திரளான கூட்டம். இஸ்ரேலிய ஹையஸ்ட் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சிருக்கு இவங்களை அரெஸ்ட் வாரண்ட கொடுத்து. சாதாரணப்பட்டவங்க இல்ல, பழைய ஏற்பாடு ஆலயத்தின் தலைவர்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள். மேசியாக்காக எத்தனை வருஷம் ஆபிரகாம், தாவீது எல்லாம் கலாகாலமா காத்திருந்த அவர் வந்திருக்கிறாரு. அவரை சாஸ்தாங்கம் பண்ணி வணங்கி அவளை அழைக்கிற பதிலு அவரை அடிச்சு நொறுக்கணும், தேவையான கத்தியில குத்தணும்னு ஒரு ரவுடி கூட்டத்தை அனுப்புது. என்ன ஒரு கொடுமை! அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் எழுதுறார், அருமையாக தீவட்டிகளையும் அந்த விளக்கு டார்ச்சஸையும் உலகத்தின் வெளிச்சத்தை தேடுவதற்கு அனுப்புகிறார்கள். சமாதான பிரபுவை பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து கொண்டு வந்து அடக்க பார்க்கிறார்கள். என்ன ஒரு வேடிக்கை! ஓகே, இதுதான் முதல்ல யார் வந்ததுன்னு பார்க்கிறோம், இதுல யார் ஈடுபட்டாங்கன்னு பார்க்கிறோம். ரெண்டாவதாக, இந்த காட்சியில இயேசுடைய வல்லமையும் அவருடைய சத்துருக்களுக்கு வல்லமை, தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய பாதுகாக்கிற அன்பு வெளிப்படுறத பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? மத்தேயும் அது நமக்கு சொல்லல். இவங்க வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு அவர் சொல்லலை. இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நமக்கு சொல்லலை. யோவான் அதை நமக்கு சொல்றார். ஒரு அதிரத்தக்க வல்லமையினுடைய வெளிப்பாடை அங்க அவர் காண்பித்தார். இந்த பெரிய கூட்டம் வந்தா நம்ம எல்லாம் பயந்துருவோம் இல்லைங்களா, பயந்து போயிருவோம். அந்த கூட்டம் வரும்போது இயேசு என்ன பண்ணாரு? யோவான் 18:4 வசனம் பாத்தீங்கன்னா, யோவான் 18:4 வசனம்,
தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார்.
யோசிச்சு பாருங்க, இயேசு தமக்கு நேரிடுகிற எல்லாவற்றையும் அறிந்து, இதான கெத்செமனுடைய பர்பஸ். தனக்கு நேரிடுகிற எல்லாம் அவர் தெரியும். அனுபவபூர்வமாக அசாதாரண அனுபவம், அந்த பாத்திரத்தை பார்த்து தன்னை எப்படி கைது செய்வாங்க, தன்னை எப்படி ஒடுக்குவாங்க, அந்நியாயமா நியாயம் தீர்த்து அவரை எப்படி குத்துவாங்க, கேலி செய்வாங்க, வாரடி எப்படி அடிப்பாங்க, முள்முடி சுமத்தி அவரை சிலுவையில தூக்கி அவர் 3 மணி நேரம் என்ன வியாகுல படப்போறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சகலத்தையும் அறிந்து என்ன போட்டிருக்கு, அவர் எதிர்கொண்டு போய். ஏன்னா அவர் போர்த்ல இருக்கு பாருங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் எதிர்கொண்டு போய். இவரை விட ஒரு வீரனை எங்க பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் தெரிஞ்சு எதிர்கொண்டு போய். அவங்க வந்து இயேசுவை தேடுறது இல்ல, விளக்கு தண்டுகளை அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தேடுறது இல்ல, எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாருன்னு. இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டம் வந்தாலும், இப்ப அந்த பட்டயங்களையும் குச்சிகளையும் எடுத்துட்டு வந்தாலும், அவங்க தோட்டத்துக்குள்ள வந்த உடனே அவங்க இவரை கண்டுபிடிக்கல, இவர் அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறார். நின்னு நிக்கிறார் பாருங்களேன், இவர் தான் முதல்ல போய் பேசுறாரு. என்ன சொல்றாரு? யாரை தேடுகிறீர்கள்? யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்மி வந்து நிக்குது, தனி மனுஷனா அந்த கார்டன்ல அவர் போய் நின்றுட்டு அவங்க கேக்குற, யாரை தேடுகிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள்? அவருக்கு அவர்கள் பிரதி 5 வசனம், பிரதி உத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர்களோடு கூட நின்றான். அங்க நின்றுகிட்டு இருக்கிறார் அவரு. நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பாருங்க, நான் தான் என்ன ஆச்சு, என்ன குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம், ஏன் சோல்ஜர்ஸ் பின்னிட்டு போய் விழுந்தாங்களா, என்ன பண்ணிட்டாரு அவரு? இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க, அவர் போய் முன்னாடி நின்றுகிட்டு, அவங்க சைஸ் எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு கூட்டம், 2-3 பேரா, திரளான கூட்டம், ஃபுல்லா ஆம்டா வந்திருக்கிறாங்க, ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், தலைவர்கள்னால மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க போய் நான் தான்ன்றாரு, கீழே விழுந்துட்டாங்க. ஏன் விழுந்துட்டாங்க? ஒருத்தர் சொல்றாரு, வேடிக்கையா இருக்கு, ஆனா அது ஒன்றும் காரணம் இல்லை. ஏன் விழுந்தாங்கன்னா, ஒரு சயின்ஸா எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாரு, சைக்காலஜியா. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா, இவங்க வர கொடுமையான சோல்ஜர்ஸ், நம்ம போலீஸ் வந்தாவே எவ்வளவு பயம், இவங்க கொடுமையான சோல்ஜர்ஸ், இதோ பட்டயம் கிட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்கன்னா, அதாவது தலைவர்கள் கிட்ட மாட்டினாங்கன்னா என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இது அவங்க இப்படி வரும்போது, அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி ஓடி ஒளிஞ்சுக்கணும், இல்ல பயங்கர பயத்துல வந்து நடுநடுங்கி விழுந்திருக்கணும். இவங்க இயேசு, நாங்க இயேசுவை தேடுறோம், நான் தான் அங்க நின்ன உடனே அவங்கனால அதை நம்பவே முடியல, மயக்க அப்படியே ஷாக் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. இப்படி ஒருத்தர் நிப்பாரான்னு ஷாக் ஆகி விழுந்துட்டாங்களா. அது ஒரு விதத்துல அது ஒரு விளக்கமா இருக்கலாம், ஆனா அது மாத்திரம் இல்லைங்க. இங்க வந்து தேவகுமாரனுடைய சர்வ வல்லமை, தேவகுமார்ன்றோம், அவருடைய வல்லமையினுடைய ஒரு கிளிம்ஸ் அவர் பேசி நான் தான் ஏன் உடனே அது போய் எல்லாரையும் வீழ்த்திருச்சு. யோசிச்சு பாருங்க அவருடைய வல்லமை. ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் அது. இந்த காணக்கூடிய ஒரு குரூப் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவருடைய சத்தத்துல இருந்து வந்த வல்லமை, சர்வ வல்லமை என்றும். இவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, நம்மள மாதிரி இருப்பாங்க இல்ல, என்ன பாடி இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. விசேஷமாக அவங்க காலெல்லாம் இரும்பு காலா இருக்கும், ரோமன்ஸ்னாவே இரும்பு, இரும்பு கால், போர்க்களத்துல விழுந்துடவே கூடாது எப்படின்னு கால், அவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸ். ஒரு சத்தம் நான் தான் அசிங்கமா குப்பா படித்த மாதிரி மேல போய் எல்லாரும் பகா பகான்னு உழுது. எப்படிங்க அவ்வளோ பேர் உழுவ முடியும், எல்லாரும் ஒருத்தர் இல்லாம விழுந்துட்டாங்க. அவர் வார்த்தை போன உடனே ஒவ்வொருத்தரும் குறிப்பாத்து குண்டு அடிச்ச மாதிரி எல்லாரும் பிளாட், அதிர்ந்து போய் எல்லாரும் விழுந்துட்டான். தேவகுமாரனுடைய வல்லமையின் ஒரு சின்ன துளி வெளிப்பாடு, ஒரு துளி வெளிப்பாடு. ஏன் துளின்ற இன்னைக்கு நம்ம படிச்ச பகுதியில அவருடைய முழுமையான வல்லமை வெளிப்படும் போது என்ன ஆகுது, சிங்காசனத்தின் மேல் வந்து ஒருத்தர் வீட்டார், என்ன ஆச்சு, வானமும் பூமியும் அகன்று போயின, இந்த பூமி வானமே பிளாட் ஆகி இல்லாம போயிடும், அவர் பவர் வெளிப்பட்டார். இங்க அதனோட ஒரு கிளிம்ஸ் தான், ஒரு துளி தான் வெளிப்பட்டது, எல்லாம் விழுந்துட்டாங்க. ஏன் இதை அவர் செஞ்சாரு, ஏன் இந்த நேரத்தில் செஞ்சாரு? அவர் சொன்ன வார்த்தை முதலாவது, என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கிறது இல்லை, அதை நானே கொடுக்கிறேன். ஒருவனும் எடுக்க முடியாது என் ஜீவனை. பாவத்தின் பாவ நிவாரண பலியாக தேவ கோபாக்கினை திருப்தி செய்கிற, தேவ நீதியை திருப்தி செய்கிற பலியாக கொடுக்கிறேன்றத காட்டும் வண்ணமாக இந்த அந்நிய சோல்ஜர்ஸ், ஆண்டவரை நம்பாத இந்த தவறான தலைவர்கள், இந்த போர் சேவகர்கள், இவங்க எல்லாருமே, இவங்க இன்னுமே அவருக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா என்ன அவங்க செய்யறாங்களோ, அவர் அதை சித்தம் கொண்டதுனால தான் அவருக்கு செய்வாங்களே தவிர அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செய்ய போறது கிடையாது. அவருடைய சித்தம் இருப்பதுனால தான் அவரே சுயமாக வாலண்டரியாக தேவ ஆட்டுக்குட்டியாக தேவனுடைய ஐசாக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார் இந்த வேலையில இல்லைங்களா. அவர்னால முடியாதுன்றதுனால அவருடைய வல்லமையின் ஒரு காட்சி, ஒரு துளியை வெளிப்படுத்துகிறார். இது இது ஆரம்பத்தில் படிக்கிற நாம் அதை அறிய வேண்டும். ரெண்டாவதாக இன்னமும் என்ன வெளிப்படுத்துறார், தன்னுடைய மக்கள் மேலே தான் வச்சிருக்கிற தன்னுடைய பாதுகாப்பான அன்பை வெளிப்படுத்துறார். பாருங்களேன் இந்த டைம்ல உருக்கமான வெளிப்பாடு, தன் மக்களை அவர் பாதுகாக்கணும், அவர்களை காப்பாற்றணும்னு எந்த அளவுக்கு அவர் அர்ப்பணித்திருக்காரு பாருங்களேன். இந்த சூழ்நிலை அவருக்கு என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நடக்க போகுது, இப்பதான் கெச்சமின வியாகுலம், இன்னுமே என்ன நடக்கு, இவ்வளவு டென்ஸ்டு சூழ்நிலையில அவருடைய கவனம் எது மேல இருக்குது பாருங்களேன். ஏழாவது வசனம், அவர் மறுபடியும், யோவான்ல தான் இருக்கிறோம், மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். முதல்ல எல்லாம் விழுந்துட்டாங்க, இப்ப கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் எந்திரிச்சு நம்ம எல்லாம் விழுந்துட்டோமே கொஞ்சம் ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்னு எல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆகி எல்லாம் வரும் போது ரெண்டாவது வாட்டி கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். திருப்பியும் சொல்றாங்க, இயேசு பிரதி உத்தரமாக, இப்ப பவர்லாம் இல்ல, இப்ப பவர்ல, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் அவர்களை போக விடுங்கள் என்றார். என்ன ஒரு இது, ஒரு ஒரு ஐரணின்னு வாங்க, ஒரு ஆப்போசிட். இவங்க இவ்வளோ பவர்ஃபுல், இவ்வளோ ஆளுங்க, இவ்வளோ வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க, பெரிய அதிகாரத்திலேருந்து வாரண்ட் வேற எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு, இவர் தான் சார்ஜ் எடுத்துக்கிறாருங்க. அவங்க இவருக்கு ஆர்டர் கொடுக்கல, இவர் தான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். என்னை தேடுறது உண்டானால் நான் உங்களுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இவர்களை சீஷர்களை காமிச்சு அவர்களை போக விடுங்க, அப்போ நான் உங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்ன அரெஸ்ட் பண்ண, என்னதான் தேடணும், என்னதான் பிடிக்கணும்னு வந்திருந்தா என்ன பிடிச்சிக்கலாம், நீங்க ஒரு கண்டிஷன், இவங்களை போக விடுங்க. அவங்க கெஞ்சுக்கிறோம், ஐயோ இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறீங்களே, நான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும், 12 போக பரிதாபமான சீஷர்கள் இல்ல, என்ன பிடிக்கணும்னா கமாண்ட் பண்றாரு அவங்களுக்கு, ஒரே கண்டிஷன்ல தான் பிடிக்க முடியும், இவங்களை போக விடுங்க, போக விடுங்க. ஏன் அதை அவர் செஞ்சாரு, 9வது வசனம், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போவதில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஏன் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கார்? ஆண்டவருக்கு தெரியும் இந்த தீஷர்கள் வந்து தங்களுடைய விசுவாசத்திலையும் தங்களுடைய விசுவாச முதிர்ச்சியிலையும் இன்னும் வளரணும். அவங்களுக்கு தேவனுடைய நோக்கம் அதெல்லாம் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. ஒருவேளை இந்த நேரத்தில் நிச்சயமா அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இயேசு அரெஸ்ட் பண்ணும் போது கலகம் ஏற்படக்கூடாது, அவருக்குள்ள தொடர்புள்ள யாருமே கூட இருக்கிறவங்க எல்லாரையும் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க அவ்வளவு பேர், எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்கன்னு. இவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும் தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப காண்டியை பேதுருவோம் அவங்களும் எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஒருவேளை கொடுமைப்படுத்தப்பட்டு ஒருவேளை உயிரே போனாலும் அவங்க விசுவாசத்திலிருந்து விழுந்து போயிடுவாங்க. அது தாங்கக்கூடிய முதற்சியும் வளர்ச்சியும் சத்திய அறிவும் அவங்களுக்கு இன்னும் வரல, அவங்களுக்கு இன்னும் வரல. அவங்க இயேசுவோடு மரணத்துக்கு வரைக்கும் போறதுக்கு அளவுக்கு இன்னும் விசுவாசம் வளரல. ஒரு அந்த ஒரு வேலைக்காரி வந்து கேட்ட உடனே எப்படி ஒளி இதாயிட்டாரு பேதுரும் நமக்கு தெரியும். இன்னும் சோல்ஜர் பிடிச்சா என்ன ஆவார் அவரு இல்லைங்களா? தெரியும் நமக்கு. ஆகவே அவர் நான் நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவரும் நான் இழந்து போக மாட்டேன். அவருக்கு ஒருவேளை விசுவாசத்துல விழுந்து அவங்க அழிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன சொல்றாரு, என்னை நீங்க பிடிக்கணும்னா இவங்கள போக விடுங்க. யோசிச்சு பாருங்க, தனக்கு எவ்வளவு வியாகுலத்தை இப்பதான் அனுபவிச்சாரு. ரத்த வேர்வு சிந்து மிகுந்த கூக்குரலோடு ஜெபம் பண்ணி பிதாவுடைய பாத்திரம் அந்த பாத்திரம் தனக்கு என்ன நடக்க போதெல்லாம் அறிந்து ஆனாலும் அதை நான் குடிக்க வேண்டுமேனு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப அவரை பிடிச்சி என்னென்னலாம் செய்ய போறாங்கன்னு அறிஞ்ச நேரத்துல அவருடைய மனசு எவ்வளவு விசாலமா இருக்குன்னு அந்த நேரத்துல என்னுடைய மக்களை நான் காப்பாத்தணும், அவங்க தாங்கிறதுக்கு மிஞ்சி அவங்களுக்கு விபத்து ஆபத்து கஷ்டம் வந்துடக்கூடாது அந்த நேரத்துல யோசிக்கிறாருங்க. அவங்க தாங்கிறதுக்கு மேல அவங்க விசுவாசத்துக்கு மேல அவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது என்பதற்காக என்ன நீங்க பிடிக்கணும்னா அவங்கள போக விடுங்கன்னு எவ்வளவு அவருடைய பாதுகாக்கிற அன்பு வெளிப்படுது இந்த சூழ்நிலையில. யோசிச்சு பாருங்களேன், இந்த சூழ்நிலையில என்ன ஒரு நம்மள மன உருக்கிற ஒரு பாதுகாக்கிற அன்பு. என்ன போ, அவர்களை போக விடுங்க. ஓகே, இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாரு? அவருடைய மகிமையின் வெளிப்பாடு, அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பின் வெளிப்பாடை பார்க்கிறோம். அடுத்ததாக மத்தேயுவுக்கு நம்ம வரலாம். இதான் நடந்துச்சு அவங்க வந்த உடனே. அடுத்ததாக தான் இந்த மத்தேயு 26:48 வருகிற காட்சி நமக்கு வருது. அவரை காட்டி கொடுக்க திட்டமும் அது செயல்படுறதும் நமக்கு நடக்குது. என்ன, அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, என்னப்பா பிளான்? 48:ஆம் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உளுந்து எந்திரிச்சிருக்கிறாங்க எல்லாம். அதுல யூதாசோ இருந்திருக்கிறான் அந்த கூட்டத்தோ கூட்டமா. யோவான் நமக்கு சொல்ற அதுல யூதாசோ இருந்தான். எழுந்திரிச்ச உடனேயும் எப்பயாவது அவனுக்கு உணர்வு வரக்கூடாது, உணர்வு வரல. ஏன்னா இதை விட மேலாம் பார்த்துருங்க, கடலை அதட்டினதை பார்த்துருக்கிறார், பிசாசுகளை உயிரோடு எழுப்பினதை பார்த்துருக்காரு. 30 வெள்ளிக்காசு முக்கியம். அதனால தொடர்ந்து அவர் பணியை செய்யறாரு, அவர் ஒரு பிளானை போடுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்துக்கு தலைவன் அவரு தான். ஒரு பிளானை ஷேர் பண்றாரு, என்ன, நான் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறேன், ஒருவேளை அவங்களை என்கரேஜ்க்கு பயப்படாதீங்க, ஒருவேளை காத்தடிச்சு உழுந்துருக்கலாம், எல்லாம் எந்திரிங்க, எந்திரிச்சு ரெடி ஆகுங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு சிக்னல். நான் என்ன செய்யறேன், நீங்கெல்லாம் போனீங்கன்னா திருப்பி உளுந்துற போறீங்க, நான் முதல்ல போறேன், போய் நான் அவரை பிடிச்சிக்கிறேன். அவரை பிடிச்சி அவர் அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு வேற ஏதோ மந்திரம் பண்ணாதபடிக்கு அவரை பிடிச்சுக்கிட்டு நான் அவர்களுக்கு முத்தம் கொடுக்கிறேன். அவரை பிடிச்சி முத்தம் பாருங்கள், நான் அவரை முத்தம் செய்வேன், அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள். யூதாஸ்க்கு ஒரு சந்தேகம். மார்க்ல பாத்தீங்கன்னா அவனை பத்திரமாய் கொண்டு போங்க, புடிச்சுக்கிட்டு பத்திரமா கூட்டு போங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா இயேசு வந்து 3 வருஷமாக எவ்வளோ பிடிக்கணும்னு பார்த்தாங்க, செக்யூரிட்டி எல்லாம் இருந்துச்சு, நலிவு நலிவு அவர் போயிட்டார். அவர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவர் யூதாஸ்க்கும் தெரியும் இப்பவும் பிடிப்போமா என்னன்னு. அதனால நான் போறேன், போய் பிடிச்சி நான் கையில கொடுத்துருவேன். அவனு ரொம்ப அந்த 30 கள்ளிக்காசு போயிருமான்ற ஒரு கவலை, அது எப்படியாவது பாதுகாக்கணும்னு நான் போய் அவரை பிடிச்சிக்கிறேன். ஆனா நாம் போய் இவருதான் கை காட்டினாலும் சரி வராது, ஏன்னா இருட்டு. வேற யாராவது பிடிச்சிட போறீங்க, கலங்கி இருக்கிறீங்க, முதல்ல கீழே விழுந்து வேற யாராவது பிடிச்சிட போற. அது மாத்திரம் சீஷர்ங்க இப்பதான் கேட்டேன், உங்களுக்காக சாவறதுக்கும் ரெடியா இருக்கிறோம்னா பேதுரு வந்து நிப்பார், நான் தான் இயேசுன்னு. அவங்கள பிடிச்சிட்டு வந்துட போறீங்க, அதெல்லாம் யூஸ்லெஸ். நான் டவுட் இல்லாம உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். என்ன தெரியுமா அடையாளம்? நான் போய் அவர் அசையாம அவர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கன்னத்துல முத்தம் கொடுக்கணும்னா ஒருத்தர் பிடிச்சுக்கணும் இல்லையா? அவங்க அங்க இங்க போயிட்டு இருந்தா முடியாது. அவருக்கு கன்னத்துல முத்தம் கொடுக்கற அதான் நான் காட்டுகிற அடையாளம், அதான் பிளான், திட்டம். இது முன்னாடியே பிளான் போட்டாச்சு. எவ்வளவு ஒரு விகார சாத்தம் பிடிச்ச ஒரு மனசா இருந்தா முத்தம் எதுக்கு இங்க கொடுப்போம்? எந்த ஜாதியிலையும் எந்த கலாச்சாரத்திலையும் எந்த ஊர்லயும் முத்தோன்றது ஒரு அன்புக்கு, ஒரு அரவணைப்புக்கு, ஒரு அந்யோன்யத்திற்கு, ஒரு அதான அடையாளம் இல்லைங்க, ஒரு பந்தத்துக்கு பாசத்துக்கு ஒரு அடையாளம் முத்தம். யூதர்ங்க வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு முத்தத்தை பயன்படுத்துவாங்க, அடிமைகள் வந்து காலை முத்தம் இடுவாங்க, மாஸ்டருடைய காலை. சில ராஜா கிட்ட கெஞ்சி போனோம்னா இறக்கத்துக்காக அவர் காலை முத்தம் இடணும், சில பேர் கையில முத்தம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் வழக்கம் இருக்குது. இவன் போய் கையில கொடுத்துருக்கலாம், இல்ல காலில் கொடுத்துருக்கலாம், என்ன பண்றான், போய் நேரம் முகத்துல பார்த்து முத்தம் கொடுக்கறான், முத்தம் கொடுக்கறான். அந்த முத்தம் வந்து அன்பின் அடையாளத்தை காட்டி கொடுக்கற அடையாளமாக அவன் பண்றான் பாருங்களேன். அதுதான் அவனுடைய திட்டம். அதை எப்படி நிறைவேற்றான்? 49வது வசனம், உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். உடனே பிளான் சொல்லியாச்சு, இன்னும் வேற ஏதாவது நடக்க போகுதுன்னு உடனே ரொம்ப ஒரு ஆத்திரமாக ஒரு துணிகரமாக வந்து இயேசுவை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு கட்டாயமா நிறுத்தி அவருக்கு முத்தம் கொடுக்கறான். ஒரு பிராஷா வந்து யோசிச்சு பாருங்க, வந்து இவ்வளோ செஞ்சிட்ட வந்து அவர் முகத்தை பார்த்து, முகத்தை பார்த்து முத்தம் கொடுக்கணும் இல்லையா? முகத்தை பார்க்கும்போது ரத்த வேர்வு வந்து இப்பதான் அமைதலும் தான் தெய்வீகமான பிரகாசம் அவர் மூஞ்சில இருந்திருக்கும், அழகு இருந்திருக்கும். பேதுரு வந்து எவ்வளோத்தான் காட்டி கொடுத்தாலும் 3 தடவை காட்டி கொடுத்துட்டான், ஆனா திரும்பி இயேசு முகத்தை பார்த்த உடனே என்ன ஆச்சு? மனம் உடைஞ்சு போயிட்டான் இல்லைங்களா? இயேசு கண்களை பார்த்து உடைஞ்சு போய் மனக்கசந்து அழுதான், ஆனா நேர முகத்தை பார்த்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிற துணிச்சல். யோசிச்சு பாருங்களேன், அவர் முகத்தை பார்த்து எவ்வளவு ஒரு ஒரு மாயமான சாத்தானுடைய இருதயமா மாறிட்டு இருந்தா ஒரு அன்பின் சின்னத்தை எடுத்துக்கிட்டு அவனுடைய முட்டாள்தனம் இதை வச்சுக்கிட்டு இயேசுவை ஏமாத்தலாம், இயேசுவை ஏமாத்தலாம். நம்ப முடியாத ஒரு ஒரு ஃப்ரெண்டை காட்டி கொடுக்கறதே தப்பு, தேவ குமாரனை காட்டி கொடுக்கறது, அதுவும் அவரை ஏமாத்தி அவர் கண்டுபிடிக்க மாட்டாருன்னு காட்டி கொடுக்க நம்மளால யோசிக்கவே முடியல. இயேசுக்கு இந்த தலைவர்கள் அவரை வெறுக்கிறதும், இந்த தலைவர்கள் அவர் கொடுக்கிற வேதனையும் எதிர்ப்பும் ஒரு பக்கம், இந்த காட்டு மிராண்டியான கூச்சல் வந்து கத்தி, அவரு சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க அவருத்தான் சுகம் பண்ணார் வந்து கத்தி, அவர் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் போர் சேவகர் ஒரு கொடுமை, அதெல்லாம் அமைதியா தாங்கிட்டாரு. தன் சொந்த சீசன் வந்து அவர் கன்னத்துல வந்து காட்டி கொடுக்கிற முத்தம் கொடுக்கும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், சொல்லவே முடியாது. முதல்ல வந்து ரபி வாழ்க, மாயமாலமான வார்த்தைகள், வாழ்க என்று சொல்லி முத்தம் கொடுத்தான். அது வார்த்தை தீவிரமாக ஊக்கமாக பாஸ் கொடுக்கிற ஒரு வார்த்தை வேர்ப் அங்க யூஸ் பண்ணிப்பட்டிருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, புதுசா ஒருத்த அன்பா ஒரு கல்யாணம் பண்ணானா அவ மனைவிக்கு கொடுக்கிற முத்த வார்த்தை ஒரு தடவை இல்ல, திருப்பி திருப்பி கொடுத்துருக்கான் முத்தம். அந்த பெண் அவ கால அவர் காலை தொடச்சி முத்தம் எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த காலை, அந்த பாவி பெண்ணு, அந்த மாதிரி முத்தம், ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி, ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி. அவன் மனசுல என்ன, மிஸ் பண்ணிட போறீங்க, மிஸ் பண்ணிட போறீங்க, இவர்தான் இவர்தான் அடையாளம் காட்டுற மாதிரி. அவனுடைய குருட்டு சாத்தானுடைய மனசு எப்படி வேலை செஞ்சிருக்குன்னா இதை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமை. இந்த ஒரு முத்தத்துல ரெண்டு வேலையை செய்யணும்னு பாக்குறான். ஒன்னு இயேசுவை ஏமாத்தலாம், சீஷர்களை ஏமாத்தலாம். ஏன் அந்த கூட்டத்துல அவன் இல்லைன்னு அவங்களுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டு முன்னாடி வந்து இயேசுவை எச்சரிக்கிற மாதிரி வர மாதிரி அவர் மேல இந்த நேரத்திலயும் அவன் வெறுப்பில்ல, அவருக்கு ரொம்ப பாசம், அன்பருக்கு உண்மையான சீஷன், சாதாரணமா இல்ல முத்தம், ரொம்ப பாசத்தோடு ஊக்கத்தோடு முத்தம் கொடுத்து அவரை எச்சரிக்கிற மாதிரி. இதுல ஏசு ஏமாந்துடணும், ஐயோ இவ்வளவு அன்பு வச்சிருக்கான் என்ன எச்சரிக்க, ஆனா பாக்குற சீஷர்கள்லாம் எவ்வளோ பாசத்தை காட்டுறான், இயேசுவை வான் பண்ணிட்டு இருக்கிறான். நாளைக்கு என்ன யோசிப்பாங்க, அதுக்கு முன்னாடியே யூதாஸ் வந்து ஏதோ சொன்னா இல்ல ஆண்டவர்கிட்ட வான் பண்றவன் அந்த கூட்டத்துல இல்ல. ஆனா இயேசு அப்படி நினைச்சுக்கணும், அந்த போர் சேவர்களுக்கு என்ன இது, இது சிக்னல், இவர் தான் காட்டுற சிக்னல். என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன ஒரு பாதகன் பாருங்களேன், இதான் காட்டி கொடுக்கிற ஒரு செயலை பார்க்கிறோம், செயலை பார்க்கிற எவ்வளவு கொடுமை. உங்களுக்கு யாராவது இப்படி செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இது நமக்கு வாழ்க்கையில நமக்கு துரோகம்ன்றத விட வலி கொடுக்கறது வேற கிடையாது. என் வாழ்க்கையில ரொம்ப வலி அதான், எந்த பாஷையிலையும் எடுத்து பார்த்தோம்னா துரோகின்றது வந்து ரொம்ப கொடுமையான வார்த்தை. ரோமஸ் எல்லாம் இது குலத்தீர்ப்பு தான் கொடுப்பாங்க, அதுக்கு துரோகம் செஞ்சுட்டா பெரிய பாவமா பார்ப்பாங்க. எவ்வளவு வேதனை அது தெரியுமா. ஒரு நமக்கு ஒரு ஆடிட்டர் இருந்தாரு, அவர் வந்து ரொம்ப நம்ம நம்பி இருந்தோம், பல வருஷங்கள் அவர்கிட்ட நம்பி இருந்தோம். ஆனா அவர் கஷ்டம் வரும்போதெல்லாம் உதவி செஞ்சோம், நம்ம எவ்வளவு நல்ல வேலை செய்யறோம்னு தெரியும். ஆனா நமக்கு ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டாரு, என்னால இன்னமும் அது சகிக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது. நினைச்சு நினைச்சு பார்த்தா எப்படி செய்ய முடியும், ஆனா நம்பவே முடியல, ரொம்ப வேதனையா வேற இருக்குது, எப்படி இது செய்ய முடியும், யோசிச்சு பாருங்களேன். துரோகம், எவ்வளவு துரோகம், அதுவும் துரோகம்ன்ற துரோகம் பாத்தீங்கன்னா முதுகுல, எல்லா பாஷையிலயும் நம்ம பாஷையில முதுகுல குத்திட்டான். ஏன்னா துரோகம் வந்து அவன் துரோகம் செய்யறவனுக்கே தெரியும், அவர் முகமுகமா போய் பார்த்து செய்ய முடியாதுன்னு முதுகுல குத்துறதுன்னு இருக்கு, பின்னாடி போய் துரோகம் செய்வோன்னு. இவன் அதெல்லாம் மிஞ்சி போய் சாத்தான் ஆட்கொண்டு முகமுகமா வந்து முத்தம் கொடுத்தா துரோகம் செய்யறது. அந்த துரோகத்திலேயே அவர் துரோகம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப அன்பானவன் அவர் நினைச்சுக்கணும், அதை வச்சா துரோகம் செய்யறது. அவர் நினைச்சிட்டு இருக்கான் இயேசுவை ஏமாத்துவோன், எவ்வளவு பைத்தியகாரத்தனம், என்ன ஒரு துரோகம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு டார்க் சீல். நான் காலைல ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு அம்மா இந்த பிள்ளைங்க விஷயங்கள்ல பசங்க எல்லாம் ஆடுறாங்களே இது சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட ரொம்ப சத்தம் வருதுன்னு சொல்றதுனால ஒரு அம்மா எங்க நெய்பர் ஒரு போலீஸ்கார கூப்பிட்டு வந்துருச்சு எங்க வீட்டுக்கிட்ட, எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி. இன்னமும் அந்த அம்மா கிட்ட பேசுறது இல்ல, நான் எனக்கு இன்னமும் அந்த அம்மா மேல ஒரு ஒரு கோபம் தான் இருக்கு, இப்படி பண்ணிருச்சேன்னு. தன்னுடைய சொந்த சீசன் பட்டாளத்தை கூட்டு வந்து அவரை பிடிக்கணும், கொடுமைப்படுத்தணும்னு வந்து நாடகம் போட்டு துரோககரமா முத்தம் கொடுக்கற மாதிரி காட்டி கொடுத்தா இதெல்லாம் தெரியும் அவருக்கு, என்ன பண்ணுவார் இயேசு, நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க, யோசிச்சு பாருங்க. இதான் இருளான காட்சி, அந்த காட்சியில தான் பிரகாசமான தேவகுமாரனுடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம். என்ன, முதலாவது அவருடைய முடிவில்லாத எல்லையற்ற மோசமான பாவிகளுக்கும் அவருடைய பொறுமையை பாருங்க. முதலாவது பாருங்க 50வது வசனம் எப்படி இயேசு பதில் கொடுக்க போறாரு, என்ன பதில் கொடுக்க சொன்னா, இப்படி ஒருத்த மாட்டினானா கொல்றது விடுங்க, கொல்ற முடிஞ்சா கொல்லணும்னு இருக்கும், இல்லனா வார்த்தையிலேயே அவனை கொண்ணு, அப்படி இருக்கு இல்லையா, வார்த்தையிலேயே நன்றி கட்ட நாய இப்படிலாம் சொல்லணும்னு வரும் இல்லைங்களா, பிசாசின் பிள்ளைய பால் குடிச்சவங்களையே விஷத்தை கக்கி கொத்துற பாம்பே என்னன்னு சொல்லான்னு இருக்கும் இல்லைங்களா, கவிதை கவிதையா திட்டணும்னு இருக்கும் அவனு, அப்படியெல்லாம் சொல்லணும்னு இருக்கும். இயேசு எப்படி கூப்பிடுறாரு துரோகிய, 50வது வசனம் பாருங்களேன், இது ஒரு ஸ்டன்னிங் மூமெண்ட். இது வசனம் நம்ம போட்டிருக்கிறதுனால நமக்கு தெரியல, அவர் அடுத்த ஒரு சீனா இருந்தா அடுத்த டயலாக் என்ன இருக்கும், அவர் என்ன என்னன்னு கூப்பிடுவார், இப்பேற்பட்ட துரோகியன்னு நினைக்கிறீங்க, எப்படி அழைக்குவார் பாருங்க. 50வது வசனம் இயேசு அவனை நோக்கி என்ன, நேகிதனே நேகிதனே நேகிதனே. உப்பாடி அந்த ஒரு வார்த்தையில நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க, ஐயோ எவ்வளோ ஆத்திரம், அவசர புத்தி, வீட்லேயே என்ன ஆத்திரம், ஒரு சின்ன நம்ம பிள்ளைங்க நம்மளை கோவப்படுத்திடக்கூடாது, சின்னவங்க யாராவது ஒன்று செஞ்சிடக்கூடாது, மனைவியோ புருஷனோ வாயில என்னென்ன வார்த்தைகள் நமக்கு வருது, வருதா இல்லையா, ஐயோ ஐயோ கேட்கணுமே. இப்படி கொடுமை செஞ்சவனுக்கு இப்படி போலீஸ் எல்லாம் கூட்டு வந்து அவர் சிலுவையில் குத்தும்படிக்கு அனுப்புறவனை பார்த்து, இவ்வளோ துரோகிய கூட இருந்தவனை பார்த்து இயேசுடைய எல்லையற்ற பொறுமையை உங்களால பார்க்க முடியுதா? என்ன பொறுமை, என்ன ஒரு சாந்தம், என்ன ஒரு மகிமை வெளிப்படுது பாருங்களேன். சின்ன சின்னதுக்கே கசப்பான வார்த்தைகள் நமக்கு வருதே, அவர் பாருங்களேன், சிநேகிதனே சிநேகிதனே என்ன சொல்றாரு, எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார், எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். இந்த இருளான காட்சி, சோகமான காட்சி, புனிதமான ராத்திரி அது, ஏன்னா யூதர்களுக்கு பஸ்கா ராத்திரி புனிதமான ராத்திரி. அந்த ராத்திரியில கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கூட விருந்து சாப்பிட்ட ஒரு துரோகி, அந்த புனிதமான ராத்திரியில அந்த புனிதமான ஸ்தலம் கெத்செமனே வியாகுலப்பட்டு அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்களோன்னு கேட்டார். அந்த பாத்திரத்துல என்ன பார்த்தார், இப்பேற்பட்ட துரோகிகள் செய்த பாவங்கள், இப்பேற்பட்ட எத்தனை துரோகிகள் அவங்களுக்காக பட்ட பாவம், மனிதனுடைய சீர்கேட பார்த்தார். அந்த மனிதனுடைய சீர்கேட பார்த்து இவங்க இவ்வளவு மோசம்னு அறிஞ்சோம், இவங்களுக்காக பாடுபடணுமேனு சொல்லி ரத்த வேர்வைய சிந்தி அதை ஜெயித்து அவங்களுக்காக தெய்வீக பலனை பெற்று இவ்வளவு யூதாஸ் மாதிரி பாவிகளுக்காக பாத்திரத்தை குடிப்பேன்ற வெளியே வர்றாரு. அந்த புனிதமான ராத்திரியில புனிதமான இடத்துல புனிதமான ஒரு அடையாளம் புதிய ஏற்பாடுல போட்டிருக்கு இல்லையா, ஒருத்தர் ஒருவர் ஒருவரை பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க, புனிதமான அடையாளம். அந்த புனிதமான இடத்துல புனிதமான அடையாளத்தை வைத்து கொண்டு தன்னில் ஒருவனாக 12 ஒருவனாக இயேசுடைய எல்லா சத்தியத்தை கேட்டு அவருடைய அற்புத வல்லமையை பார்த்து அவருடைய அழக மன உருக்கத்தை தயாலத்தை அன்ப, அவர் நினைச்சிருந்தா எத்தனை ராஜாவா இருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம், யூதாசுக்கு வேணும்னா எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு மனிதகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு வாழ்ந்தவர் மேல என்ன கோபம், என்ன இது. அவரை போய் அப்பேற்பட்டவர் வந்திருக்க, இயேசுக்கு எல்லாம் தெரியும், இவன் ஏன் வந்திருக்கிறான், இவன் என்ன செஞ்சான்னு தெரியும், என்ன மோசமானவன், இந்த முத்தத்தை வச்சு என்ன நாடகம் பண்றான்னு தெரிஞ்ச அவனை போய் நேகிதனேன்னு கூப்பிட்டா நம்ம என்ன சொல்றது, ஆண்டவரே எத்தனை ஜென்மம் எடுத்தால் இப்படி என்னால் இருக்க முடியாதுன்னு தான் எனக்கு சொல்ல வருது, என்னால் முடியல, ஐ டோன்ட் நோ எப்படி தான் முடியும். ஆண்டவரே உச்சகட்ட துரோக விசுவாச துரோகத்துல எதுக்காக 30 வெள்ளிக்காசு சீப் வெள்ளிக்காசுக்காக தேவ குமாரனை சிலுவையில் இறையறதுக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறான் ஒருத்தன், அவன் அசிங்கமான வாயிலிருந்து முத்து அவர் கண்ணத்தையெல்லாம் எச்சா ஆக்கியிருக்கிறான், ஆர்வமா முத்து கொடுத்து அவரை பார்த்து சிநேகிதனே என்றார். ஏங்க அவர் அப்படி கூப்பிடணும், அவருடைய அசிங்கமான வாய முத்தம் கொடுத்து கொஞ்சம் தூரம் எடுக்கல, அது எடுக்கல, ஒரு கோப வார்த்தையும் இல்லாம அவர் வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை சிநேகிதனே. யோசிச்சு பாருங்களேன், ஏன் எப்படி அவர்னால முடியுது, எப்படின்னா கிறிஸ்து வந்து பரிபூர்ணமா தன்னுடைய சுயத்தை மறந்தாதான், தனக்கு என்ன நடக்க போகுது அவன் எனக்கு என்ன செய்யறான்றத கம்ப்ளீட்டா மறந்து போய் தன்னை பற்றிய கவலையே கொஞ்சம் கூட இல்லாம, ஐயோ அவனுக்கு எவ்வளோ பயங்கரம் நடக்க போதேன்ற பரிதவிப்புல நிறைந்து போனாதான் அவனை அப்படி கூப்பிட முடியும். ஐயோ அவனுக்கு அப்படி நடக்க போதே, ஏன் அவரை சிநேகிதேன்னு கூப்பிடுறாரு, ஏன்னா இயேசு அவனுக்கு கொடுக்கிற கடைசி பிரியாவிடை வேண்டுதல் இதான். இதுக்கப்புறம் யூதாஸ் அவன் சந்திக்க போறதில்லை, இதுக்கப்புறம் அகில பாதாளத்துல போய் ஆழத்துல போய் விழுவ போறான், கடைசியிலேயாவது பிரியாவிடையில அவனை போட்டு கிரு மனம் திரும்புதலுக்கு கொண்டு வர முடியுமான்னு அவர் பார்க்கிறார் பாருங்களேன். இதுக்கப்புறம் பார்க்க போறது இல்லையே, அவருடைய எல்லையற்ற பொறுமையில கடைசியில இப்பயாவது வெளிச்சம் அவனுடைய கடினப்பட்ட இருதயத்துக்குள்ள நுழைய முடியுமான்னு இந்த நேரத்துல போய் சிநேகிதேன்னு கூப்பிடுறாரு. ஒருவேளை சில பேர் நீங்க சொல்லலாம், அப்பனா தேவனுடைய ஆணை அவன் காட்டி கொடுப்பான்னு எழுதியிருக்கிற தேவனுடைய ஆணையும் கடவுள் பாவிகள் மேல வச்சிருக்கிற அன்பையும் நம்ம அது ஒண்ணுக்கு முரண்பாடு இல்லை, அப்படி சித்த எப்படியோ நடத்து, ஆனா இது உண்மையான அன்பு, உண்மையான பொறுமை அவர் காட்டுறாரு பாருங்களேன். இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, என்ன எல்லையற்ற பொறுமையை நம்ம இங்க பார்க்கிறோம், அவருடைய இருதயம் உடைஞ்சிதான் இருக்குது, அவரு தன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாம தன்னையே மறந்தவராக இன்னமே யூதாச விட்டு விடுறதுக்கு நரகத்துல போகிறதுக்கு விடாம இப்பேற்பட்ட துரோகிக்கும் இந்த நிலையத்திலையும் தான் செய்கிற பாவம் எவ்வளவு பெருசுன்னு பார்க்க பண்றார் பாருங்களேன். என்ன ஒரு உருக்கிற ஒரு ஒரு காட்சி. சிநேகிதனே அவர் என்ன சொல்றாரு, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறா என்றார். எனக்கு காலையில தான் எனக்கு அந்த ஒரு காட்சி ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஏதேன் தோட்டம் ஞாபகப்படுத்துது. ஏ ஆதாம வந்து, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய், எங்க இருக்கிறாய் அவனு கேட்ட மாதிரி இங்க வந்து சிநேகிதனே ஆதாமே என் சாயலா படைத்த எவ்வளோ உயருக்கு படைத்த நீ எங்க இறங்கி வந்துட்டப்ப, மரத்து கீழே மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறப்பார், ஏன் ஏன் ஆதாமேன்ற மாதிரி சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய், எதற்காக வந்திருக்கிறாய். ரெண்டு, அவனுடைய இருதயத்தையும் அவனுடைய இருதயத்தை உருக்க பார்க்கிறாரு அந்த உறவை வைத்து. அதுக்கு தான் சிநேகிதனே இருதயத்தை தொட பார்க்கிறாரு. ரெண்டாவது அவன் செய்யற பாவம் எவ்வளவு பெரிய பகோரோன்றது அவன் மனசாட்சிய குத்த பார்க்கிறார். எதற்காக வந்தாய் சிநேகிதனே, சிநேகிதனே எதற்காக வந்தாய். ரெண்டு தாக்குதல். சிநேகிதேன்னும் போது என்ன, நான் உன்னை வெறுக்கிறேன்னு நினைக்காத, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணேன்னு நினைக்காத, நீ என் சிநேகிதன். சிநேகிதன் பாவம் நம்மளை கடினப்படுத்தும் போது நம்முடைய ஞாபக சக்தி, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு இறக்கங்கள் செஞ்சாருலாம் நமக்கு கடினப்பட்டு போகுது, மறந்து போகுது. அதை ஞாபகப்படுத்தும்படிக்கு, அவன் ஞாபக சக்தியை உழுக்கும்படிக்கு, சிநேகிதனே நம்முடைய உறவை மறந்துட்டியா, என்ன என்ன நேசிச்சு என்னை பின்பற்றி எல்லாத்தையும் விட்டு கவர்ந்து என்னை பின்பற்றி வந்தியே, பன்னிருவரில் ஒருவனாக இருந்தியே, நாம் எத்தனை பிரயாணங்கள் செய்தோம், எத்தனை அந்யோன்யமாக ஐக்கியமா இருந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா வாழ்ந்தோம், ஒன்னா ஊழியம் செய்தோம், ரெண்டு வருஷம் என்னுடைய அன்பையும் காரூணியத்தையும் தயவையும், என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருந்திருக்கிறாங்களா, எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா நம்ம இருந்தோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு ஆழமா இருந்துச்சு. ஞாபகம் யோசிச்சு பார், என் ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட், சிநேகிதனே, சிநேகிதனே மறந்துட்டியா, என்னோட அப்பம் புசித்தவன் நீ, எப்படி உன்னுடைய குதிகால எனக்கு விரோதமா எடுக்கலாம். எத்தனை அவன் சிநேகிதே யோசிச்சு பார்க்கும் போது எத்தனை காட்சிகள் ஒன்னொன்னா அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இயேசு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு மன உருக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்ல குணம் உள்ளவர், அவருடைய நண்பு தன்மை எவ்வளோ செஞ்சாரே. பெஸ்ட் ஃப்ரெண்ட்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, தன் ஜீவனையும் கொடுக்கறவங்க இல்லையா, அதுக்கே அவரை விட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க முடியுமா. அது மாத்திரம் இல்ல, நான் தேவனா இருந்தும் மனுஷனா இருந்த சிநேகிதன் ஆச்சே, நம்முடைய பந்தத்தை நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறேன், கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், பரலோக சந்தோஷத்தை 12 அப்போஸ்தலர்களாக பரலோகத்துல சிங்காசனத்துல விற்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை உனக்கு கொடுத்தனே, என்னோடு நீங்க இருப்பீங்களே நித்தியமாக, என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு கிடைக்க முடியுமா. சிநேகிதனே அவர் மனசை உருக்கிறார். ஒன்னு மனசை உருக்கிறதுக்கு நினைச்சு பார், ஒரு காதலர்கள் வந்து ஒரு காதலன் வந்து இன்னொரு காதலிய பார்த்து சொல்றான், நீ எனக்கு பிடிக்கவே, ஏதோ பிரச்சனை அவனுக்கு, நீ எனக்கு பிடிக்கிறதே இல்லை, நீ எனக்கு விருப்பமே இல்லை, உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலன்னு. அந்த பெண்ணு பார்த்து சொல்லுது, என் கண்ணை பார்த்து சொல்லு, நம்முடைய அன்பையோ நம்முடைய அரவணைப்பையோ நம்ம எவ்வளோ நாட்கள் ஒன்னா இருந்தோம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லு, உண்மையானு நீ வெறுக்கிறியா. அப்படி அவன் மனசை பார்த்து, அவர் கண்ணை பார்த்து, முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்துருக்கணும் அந்த நேரத்தில். ஏசு சிநேகிதனே நம்முடைய உறவுகளை மறந்துட்டியா, என் அன்பை மறந்துட்டியா, என்னுடைய இதை மறந்துட்டியா, பணம் பணம்னு ஓடுறியே நான் உனக்கு சொல்லி கொடுக்கலையா, இந்த உலகத்தையே ஒருத்தன் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா இழந்தா என்ன லாபம், பணம் உன்னை எங்க கொண்டு வந்திருக்குப்பார், பணம் ஆசை உனக்கு என்ன செஞ்சிருக்குப்பாரு. சிநேகிதனே என் வார்த்தையை கேளு சிநேகிதனே, மனசை தொடுறாரு. அடுத்தது அவன் மனசாட்சியை குத்துறார், என்ன சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய், எதற்காக வந்திருக்கிறாய், நீ எவ்வளவு பெரிய கொடுமையான வேலையை செய்யறதுக்கு எங்க வந்திருக்கிறாய், என்கிட்ட விளையாடாத, எனக்கு தெரியும் நீ எங்க வந்திருக்கிறன்னு. யோசிச்சு பாரு, எதற்காக நீ வந்திருக்கிறாய், இவ்வளவு உதாரணமே இல்லாத சிநேகிதனை போய் காட்டி கொடுக்க வந்திருக்கிற, இந்த நேரத்திலேயே உன்னை ஃப்ரெண்டா பாக்குற ஃப்ரெண்டை போய் காட்டி கொடுக்க வந்திருக்கிறா, எதற்காக எவ்வளவு பெரிய அகோர விகார வேலையை செய்ய வந்திருக்கிறாய் ஃப்ரெண்ட், எதற்காக வந்திருக்கிறாய். ஒரு கேள்வி தான் கேட்கிறார், இவ்வளோ பணத்தினாலையும் சாத்தானாலையும் குருடாக்கப்பட்டுட்டியா, நீ குருடாக்க மனசாட்சி உனக்கு இல்லையா, அந்த மனசாட்சியை குத்துற. கேட்கிறார் எதற்காக வந்திருக்கிறாய், என்ன சொல்லி அவன் பதில் சொல்லி இருக்கலாம்ல, என்ன ஏன் கேள்வி கேட்கிறாரு, ஏன் கேள்வி கேட்கிறாரு, ஆதாம் எதற்கு, தேவன் வந்து ஆதாம் எதற்காக முதல்ல கேட்டாரு, தெரியாதா பழத்தை சாப்பிட்டான்னு, ஆனா ஆதாமே அதை வந்து அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்பானான்னு கேட்டு கேட்டு பார்த்தேன், ஏன் ஒளிஞ்சிருக்கிறாய், வரவே இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி இங்கேயும் கேட்கிறாரு எதற்கா, சில நேரங்களில் நம்ம என்ன பாவத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னு அது வார்த்தையில் போட்டாவே அது எவ்வளோ பெரிய பயங்கரம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆனால் நம்ம வேற வார்த்தைகளை கொடுத்துட்றோம் அதுக்கு இல்லைங்களா. எல்லாரும் செய்கிறாங்க அப்படி இப்படி வேற, அது என்ன பாவம்ன்றத யூதா சொல்லியிருந்தா, 30 வெள்ளி காசுக்கு உங்களை காட்டி கொடுக்க வந்தேன், அதுக்கு தான் வந்தான் இல்லைங்களா. அது சொல்லியிருந்தா அந்த வார்த்தைகளே அவனுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோம், எவ்வளோ மோசமான வேலையை செய்கிறப்ப அவன் மனசாட்சி அவனுக்கு குத்தி இருக்கும். அவன் சொன்னானா சொல்லல, ஆண்டவரே அது சொல்லியிருந்தா, ஆண்டவரே என்ன மன்னிங்க, எவ்வளோ முட்டாள்தனமா பச்சாசு மனசுல இப்படி ஆயிட்டே, என்ன மன்னிங்கன்னு கேட்டிருக்கலாம். ஒருவேளை மனம் திரும்புதல் கொண்டு வர்றதுக்கு அந்த கேள்வியை மனசாட்சி குத்தி கேட்கிறார், அவன் பதில் சொல்லல. ஏன்னா என்ன அதிசயம், அவர் பதில சொல்லல. ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, லூக்கா 22 பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவரே சொல்றார், தேவ குமாரனை மனுஷ குமாரனை முத்தத்தாலா காட்டி கொடுக்கிறாய், பதில் சொல்லல. இவரே சொல்ற, நீ செய்யற வேலை என்கிட்ட விளையாடாத ஜூடாஸ், நீ எதுக்கு வந்திருக்கிற எனக்கு தெரியும், என்ன முத்தத்தால் காட்டி கொடுக்க வந்திருக்கிற எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த புனிதமான நாள்ல புனிதமான இடத்துல நான் பாவிகளுக்காக வெற்றி கொண்ட இடத்துல புனிதமான முத்தத்தின் அடையாளத்தை கொண்டு அது ஒரு சிக்னலாக நீ காட்டி கொடுக்க, முத்தத்துல ஒரு சிக்னலா பயன்படுத்தி என்னை காட்டி கொடுக்க வந்திருக்கிறாயே, உனக்கு மனசாட்சி இருக்கா. சாத்தா அந்த அளவுக்கு உன்னை எடுத்துக்கிட்டான், இன்னுமே எந்த வெளிச்சமோ மனசாட்சிக்குள்ள உடுருவி போய் உன்னை பேசாதா, ஏ அமைதலா இருக்கிறா, என்ன பண்ணா யூதாஸ், ஏதாவது இப்படி இப்படி ஒரு பொறுமைக்கு இப்படி ஒரு அன்புக்கு ஏதாவது பதில் கொடுத்தானா, நோ ஆன்சர், நோ ஆன்சர். ஏதாவது கொடுத்துருக்கலாம் இல்லையா, இந்த நேரத்திலேயாவது மன்றாடி இருக்கலாம், நோ ஆன்சர், அமைதலாக இருந்தான். அடுத்ததாக பிரியாவிடை, இயேசு கிட்ட இருந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ற காட்சியை தான் பார்க்கிறோம். இதான் லாஸ்ட் டைம் இயேசு அவன் மீட் பண்றது. இந்த கடைசி வேண்டுகோள், கடைசி பிரியாவிடை, மேகிதனே வான்னு கூப்பிட்டா வரல, கடைசி சான்ஸ் அவனுக்கு. ஆனா அதை தாண்டி அவன் போயிட்டான், ஒருவரும் கிராஸ் பண்ணக்கூடாத லைன் பண்ண உடனே என்ன ஆச்சு, நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, இதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள் அவனை விடுமா, சும்மா ஒரு நாள் உயிரோடு இருக்க விடுமா, இப்படி காட்டி கொடுத்தவரை போய் இப்படி காட்டி கொடுக்க போனனே, அவர் போய் என்ன சிநேகிதனே ஏவந்தாயின் என்னை திருப்பியும் அரவணைக்க பார்த்தவரை போய் நான் விட்டுட்டனே, அவர் அழைப்ப நிராகரிச்சுட்டனே, அமைதலா வந்துட்டனே, அவன் மனசாட்சி அவனை அடிக்க 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 ஒரு நாள் இருக்க முடியல. போய் வீட்டில் போய் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துட்டு போய் தூக்கி, எவ்வளோ ஆசையா வாங்கினான், எவ்வளோ விருப்பம் இருந்துச்சு, காசு காசு பணம் பணம் பணம்னு அது தூக்கி போய், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு போய் அந்த ஆலயத்துல தரையில வீசுறான், டங்கு டங்கு டங்குன்னு சவுண்ட் அது கேட்டுக்கிட்டே இருக்கு, சிநேகிதனே ஏன் வந்தாய், சிநேகிதனே ஏன் வந்தாயின்னு ஒரு நாள் இருக்க முடியல. போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு அகில பாதாள நரகத்துல இறங்கி போய் இந்த நிமிஷமும் அவன் காதுல என்ன கேக்குது, சிநேகிதனே ஏன் வந்தாயின்னு கடைசி நேரத்துல கேட்டாரு, கேட்டுக்கலையே, அமைதலா வந்துட்டனே அமைதலா வந்துட்டனே, கடைசி நேரத்துல அழைத்தாரே அரவணைத்தாரே விட்டுட்டனே விட்டுட்டனே. ஏன்னா ஒரு மனுஷன், சிநேகிதனே எதற்காக வந்தாய், அது ஒரு யூதாஸ் கதையோடு முடிஞ்சிருந்தா அந்த கதை நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த யூதாசுடைய ஆவி கொண்ட மனுஷருங்க ஒவ்வொரு காலத்திலயும் இங்கேயும் உட்காந்துருக்கிறீங்க நீங்க, அந்த யூதாஸ் சம் ஆஃப் யூ, உங்க சில பேர் உங்கள எத்தனை தடவை இயேசு உங்களை கூப்பிட்டுருக்கிறார், யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை கூப்பிட்டுருப்பார், எத்தனை தடவை சுவிசேஷத்தில் உங்களை சொல்லியிருப்பார், ஐயோ வாழ்க்கையில் படப்படப்பட நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, எதிர்த்தாலும் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, எப்போவார் டல், எப்பப்பார் தோல்வி, இயேசு திருப்பி திருப்பி கூப்பிட்டாரு, நான் தான் தேவன், உன்னை படைத்த தேவன், உனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்த தேவன், உன்னை படைச்சா நான், உன்னை ஹாண்டிகேப்பா பண்ணலை, உன்னை நல்லா படைச்சிருக்கிறேன், உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது நான், அது மாத்திரம் இல்லை உன்னுடைய சிநேகிதனா இருக்கணும்னு தெய்வமா இருந்த நான் இறங்கி வந்து தேவ கோபாக்கினை என் மேல் சுமந்து உனக்காக பரிபூர்ண ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன். நீ வந்து நான் உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உனக்கு நித்திய நீதியும் ரட்சிப்பையும் பரலோக பேரின்பையும் பரலோக சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கையில கொடுக்கிற கூப்பிடுற நான் தான் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான். ஒரு ஃப்ரெண்டு உண்மையா நமக்கு உயிர் கொடுக்கறவங்க தான் ஃப்ரெண்டு. அந்த உயிரை கொடுத்து காட்டின பாவிகளுடைய ஃப்ரெண்டு யாரு? ஏசு. பாவியானி உன்னுடைய ஃப்ரெண்டு நான் தான். என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட எத்தனை வாட்டி கூப்பிட்டு இருக்கிறார் உங்களை? நேகிதனே காதல உழுவுறதே இல்லையே. உனக்கு எவ்வளவு நான் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு நான் பண்ணி இருக்கிறேன் யோசிச்சுப்பாரு, எவ்வளவு உன் பாவத்துக்காக பட்டிருக்கிறேன் யோசிச்சுப்பாரு. உன் ஃப்ரெண்டுப்பா நான், வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறாரு. ஆனா தூரமே வச்சுட்டு போறான் அவரு. நீ என்ன பண்றாயின்னு யோசி, எதற்காக வந்தாய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ, உன் வாழ்க்கை எங்க போகுது, நீ எதுக்காக வரம, அற்ப 30 காசுக்கா வரமாட்டேன்ற, பாவ இச்சைக்கும் உலக கொடுக்கிற இன்பத்துக்குமா வரமாட்டேன்ற, பிசாசு உன்னை குருடாக்கி நரகத்துக்கு இழுத்துட்டு போதே, ஏன் சிநேகிதனே ஏன் வரமாட்டேன்ற, எங்க இருக்கிறாய், எதற்காக வந்தாய், நித்திய நன்மை கொடுக்கிற நண்பனாச்சே நான் ஏன் வரமாட்டேன்ற. எத்தனை தடவை உங்களை கூப்பிட்டுருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன். நீங்க என்ன பண்றீங்க? யூதாஸ் மாதிரி காலத்தை கடத்துறீங்க, காலத்தை கடத்துறீங்க, போட்டோம் கூப்பிட்டோம் கூப்பிட்டோன்னு ரொம்ப பயங்கரங்க. ஏங்க யூதாஸ் வரல? ஏன் யூதா அமைதலா இருந்துட்டான்? அவன் அவ்வளவுதான் இல்லைங்களா, நரகத்துக்கு போறது நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. இந்த மெசேஜை கேட்டு அமைதலா சாந்தமா வீட்டுக்கு போயிருங்க, அவ்வளவுதான் போதும், அவ்வளவுதான் போதும். ஏசு சொல்றாரு, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்கிட்ட வாங்க, நீ தேடுற இலைப்பாறுதல் நான் கொடுக்கறேன், ஏன்னா ஐ அம் தி ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட், உண்மையான சிநேகிதன் நான் தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் செய்யறதான் செய்வேன். அவர் கேட்கிற என்ன பண்ற, நீ எங்க போற வாழ்க்கையில, எங்க என்னத்துக்கு வந்திருக்கிற, உன் பாவத்தை யோசிச்சு உன் மனசாட்சிக்கிட்டே கேட்டுப்பாரு, உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு, நீ செய்யறது நல்லதா கரெக்டான்னு கேட்டுப்பாரு. நான் செஞ்சதை யோசிச்சுப்பா, எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டு, என்கிட்ட வா, உனக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கிற. வர்றது இல்லை அவர்கிட்ட. 30 வெள்ளிக்காசு நமக்கு முக்கியம், உலகம் நமக்கு முக்கியம், அமைதெல்லாம் இருந்து இருக்கிறது அவரை நிராகரிக்கிறதுக்கு சமங்க. ஏன் இவ்வளோ கெஞ்சியும் ஜூடாஸ்க்கு வேலை செய்யல? நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? ஏன் வேலை செய்யல, ஏன் வேலை செய்யல தெரியுமா? இதான் பயங்கரம். எத்தனை தடவை இயேசு நம்மளை கூப்பிட கூப்பிட கூப்பிட, எத்தனை தடவை, ஒவ்வொரு தடவையும் நம்ம நிராகரிக்கும் போது, ஒவ்வொரு தடவையும் ஒரு மாட்டுத்தோலை நம்ம மனசாட்சிக்கும் இருதயத்துக்கும் நம்ம போட்டுக்கிறோம். இப்ப கூப்பிடுறாரா, நான் வரமாட்டேன், என் இருதயத்தை நான் கடினப்படுத்தும் போது ஒரு மாட்டுத்தோலை போத்திக்கிறேன். இன்னொரு வாட்டி கூப்பிடுறாரா, அதை விட இன்னொரு திக்கு மாட்டுத்தோல், இன்னொரு வாட்டி இன்னொரு. இயேசுடைய அழைப்புதல் ஒருபோதும் வீணா போகாது. ஒன்னு அது கடினப்படுத்தும், இல்ல மனசை கறக்கும். உங்களுக்கு என்ன செய்தது? உங்களுக்கு கடின, அதுதான் வேதம் என்ன சொல்லுது, இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்டால் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாத, கடினப்படுத்தாத. ஏன்னா யூதாசுடைய கிராஸ் லைனுக்கு வந்துடலாம், அதுக்கப்புறம் எத்தனை கூப்பிட்டால் இப்படி கூப்பிடுறாரே பொறுமையா இந்த நேரத்தில், ஏன் அவனால வர முடியல? நீங்களும் நாளைக்கு போயிடலாம் அந்த லைனுக்கு. எப்படி போலாம்? வர 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 காலத்தை ஒவ்வொரு தடவையும் நீங்க வரமாட்டேன்னும் போது ஒரு மாட்டுத்தோல் போத்துறீங்க, ஒரு மாட்டுத்தோல் போத்துறீங்க போத்துறீங்க. ஒரு காலம் வரும், என்ன பேசினாலும் உங்களுக்கு ஏறாது, ஏன்னா இருதயமே கடினப்பட்டு போச்சு, மனசாட்சியே கடினப்பட்டு போச்சு. எவ்வளோ கூப்பிட்டாலும் வர முடியாது, எவ்வளோ கூப்பிட்டாலும் வர முடியாது. அதுக்கப்புறம் நிறைய யூதாஸ் வாழ்க்கை தான், வாழவே முடியாது உங்க நாள். இவ்வளோ இயேசு கூப்பிட்டாலும் என்னால் மனம் திரும்பவே முடியலையே, இயேசு கிட்ட வரவே முடியலையே, இருதயம் கல்லாயிருச்சா, அப்படி ஆயிரலாம். நீங்க யூதாஸ்க்கு ஆயிருச்சே, யூதாஸ்க்கு ஆயிருச்சே. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தடவையும் அவரை நிராகரிக்கும் போது இன்னொரு நிராகரிப்பு ரொம்ப ஈஸியா பண்ணலாம். உருக்கமா ஒரு சாமனை கேட்கிறோம், வர்றது இல்ல, கடினப்படுத்திக்கிறோம், இன்னும் அதை விட உருக்கமா வர்றத ஈஸியா ரிஜெக்ட் பண்ணலாம். உங்கிறது அப்படித்தான் ஆயிரும். யூதாசா நாளைக்கு ஆயிரலாமே, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் மாட்டுத்தோலை போத்திக்கிட்டு ஒரு ஸ்டேஜ் வரும், பொறுமையின் எல்லையை கிராஸ் பண்ணி உங்க மனசாட்சிக்குள்ள எத்தனை என்ன சொன்னாலும் மனம் திரும்ப முடியாது. ரெவலேஷன்ல பாக்குறோம் இல்லையா, தேவன் பரலோகத்திலேருந்து இடி முழக்கமா அனுப்புறாரு, அவரே வந்து கோபாக்கின வருது, சபிக்கிறாங்க, அவரை திட்டுறாங்க, மனம் திரும்ப ஒண்டி முடியாது, அவங்களால முடியாது. தற்கொலை பண்ணிக்க விரும்புறாங்க, மலைகளே எங்க மேல உழுவுங்க, தற்கொலை பண்ணிக்கலாம், ஆனா மனம் திரும்ப முடியாது. ஏன் அந்த நிலைமைக்கு போறீங்க? சிநேகிதனே எங்க போறாய், எங்க போறாய், என்னத்துக்கு இங்க வந்திருக்கிறாய்? நீங்க தான் அவருக்கு பதில் சொல்லணும். அதே இயேசு இங்க வந்து கெஞ்சுற, இல்ல நான் நரகத்துக்கு தான் போவேன்னு நீங்க இருந்தீங்கன்னா ஒன்னு தெரிஞ்சுக்க, இயேசு இறக்கமா உங்களை கூப்பிடலாததுனால நீங்க நரகத்துக்கு போல, இயேசு உங்களை திருப்பி திருப்பி கூப்பிடாததுனால, உங்க மேல பொறுமை இல்லாததுனால இல்ல, நீங்க நரகத்துக்கு போகணும்னு தீர்மானமா இருந்ததுனால தான் போக போறீங்க. தீர்மானமா இருந்தது. இயேசுடைய பொறுமையை பார்க்கிறோம். அவருடைய பொறுமையை, இந்த தெய்வீக பொறுமையை சோதிக்காதீங்க. என்ன அடைய போறீங்க? யூதாஸ் என்ன அடையலாம்? அந்த 30 வெள்ளிக்காசு அனுபவிச்சானா? அதையாவது அனுபவிச்சானா? நீங்களும் எதுக்காக இயேசு கிட்ட வர்றது இல்லைன்றீங்களோ அனுபவிக்கவே மாட்டீங்க, அனுபவிக்க மாட்டீங்க. ஒருத்தர் சொன்னாரு, என் வாழ்க்கையெல்லாம் அனுபவம் இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு, நான் இந்து, அவரு பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் இயேசுக்கிட்ட, ஏன்னா எங்கள் ஜாதியில் எல்லாம் கல்யாணம் பண்ண, அந்த பொண்ணுங்க ஊரெல்லாம் கேவல மாதிரி அந்த குடும்பமே ஆயிடுச்சு. இயேசுக்கிட்ட வர்றதுக்கு என்ன காரணம் நம்ம சொல்றோமோ, வராததுக்கு அந்த காரணம் கசப்பா போயிடும் நமக்கு. அது அனுபவிக்கவே முடியாது. இந்த 30 வெள்ளி கஷ்டமா தான் ஆகும். வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. இயேசு கிட்ட வராம இருக்காதீங்க, அவர் பொறுமையை சோதிக்காதீங்க. ஏன்னா அவருடைய இவ்வளோ மன உருக்கி செய்கிறவர், அவர்கிட்ட வந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட கிருபையை எப்படி ஒரு மனுஷன் நிராகரிக்க முடியும், இப்படிப்பட்ட பொறுமையை எப்படி ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ண முடியும்னு ஓடிவாங்க, ஓடிவாங்க. பாவிகளுடைய நண்பன் அவர். கடைசியாக இயேசுடைய மகிமை வேற எப்படிங்க வெளிப்படுது? இந்த தீவிரமான வியாகுலம், ரத்த வேர்வு வருகிற வியாகுலத்துக்கு மத்தியில அவர் அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அவரை முற்றிலுமா மறந்து போய் அவர் என்ன சொல்றாரு? என்ன நீங்க புடிச்சுக்கலாம், அவருடைய கவலை எல்லாம் என்ன? தன்னுடைய மக்களை பாதுகாக்க, அவங்களுக்கு தாங்கிறதுக்கு மேல அவங்களுக்கு கஷ்டம் அங்க வந்துடக்கூடாது. யூதாஸ்னால, இது பேதுருனால தாங்க முடியாது, யோவானால தாங்க முடியாது, அவங்க தாங்கிறதுக்கு மேல அவங்களுக்கு கஷ்டம் வந்துட முடியாது. இந்த இடத்துல பாதுகாக்கிற இயேசு, அவருடைய ராஜாவாக இருந்து தன் மக்கள் விழுந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கிற இயேசு, இந்த வியாகுல இடத்துல இப்படி பாதுகாக்கிறாருன்னா இன்னைக்கு எப்படி செய்வாருன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பரலோகத்தில் போய் எல்லா மகிமையில வீட்டிருக்கிற இயேசுக்கு பெரிய கவலை, பெரிய வேலை என்ன தெரியுமா? நம்ம யங் பீப்புள் மீட்டிங்ல படித்தோம், இந்த சூழ்நிலையிலையும் அவருடைய பெரிய கவலை என்ன? தான் ரட்சித்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில சோதனை வரத்தான் செய்து, அவங்க தாங்கிறதுக்கு அதிகமான சோதனை வந்துடக்கூடாது என்பதற்காக அவங்க உள்ளுக்குள்ள வேலை செய்யறது மாத்திரம் இல்லை, கிருபையை தந்து பலப்படுத்துறது மாத்திரம் இல்லை, வெளி சூழ்நிலையும் பராமரிப்பும் சகலத்தையும் ஆளுகிற தேவனாக இருந்து கட்டுப்படுத்துறார். அதனாலதான் ஒன்னு குருந்தியர் சொல்லுது, தேவன் உண்மை உள்ளவர், நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நமக்கு வாழ்க்கையில சோதனை அவர் அனுப்புறதில். எப்படி அவரால் அனுப்பாம இருக்க முடியும்? இன்னைக்கு ஏன் பிஜேபிக்காரங்களாம் வந்து பிடிச்சி நம்மளெல்லாம் கொன்னதெல்லாம் அப்படிலாம் செய்யறது, யாரெல்லாம் வந்து செய்யலாம், இல்லையா என்னென்னவோ செய்யலாம், கொடுமை. ஏன்? அவர் தாங்கிறதுனாலதான். பரலோகம் தான் நமக்கு வெளிப்படுத்தும் எத்தனை விதங்கள் அவர் தாங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசியா தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளுக்கு மிஞ்சின சோதனை வந்துச்சுன்னா எப்பவும் விழுந்துருவோங்க. நமக்கு லிமிட் எவ்வளோன்னு தெரியும், அந்த லிமிட்டுக்கு மேலே போகாதபடிக்கு பொத்தி பொத்தி நம்மளை பாதுகாத்து வளர்த்து வருகிறார் அவர். எவ்வளோ அன்பான தேவன், எவ்வளோ அருமையான தேவன், அதிசயமான தேவன், எவ்வளோ ஆறுதல் நமக்கு. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட இரட்சகர், என்னை காக்கும் நல்ல மீட்பர் உண்டு, மீட்பர் உண்டு இல்லைங்களா? அந்த கார்டன்ல எப்படி தன்னை எந்த அளவுக்கு தீர்மானமாக இருந்த அந்த இடத்துல போய் அதை காட்டுவார். இன்னைக்கும் அந்த சராசரத்தை ஆளுகிற தேவனாக, சபைக்கு தலைவனாக நீங்களோ நானும் பரலோகத்துல தான் பார்க்க முடியும். எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பிரச்சனைகளை அவர் தடுத்து, அவர் நேரிட்டு அற்புதமாக மாத்தி, நம்ம திராணிக்கு மிஞ்சி நம் சோதிக்கப்படாதபடிக்கு, விபத்துல விழுந்துடாதபடி, நம்ம நரகத்துக்கு போயிடாதபடிக்கு நம்மளை காத்து வருகிறவர் அவர் தான். இந்த தேவன் நம்மளை பரலோகம் கொண்டு போற வரைக்கும் நம்மளை காத்து போற தேவன். என்னை காக்கும் வல்ல மீட்பர் உண்டு. அவருடைய அதிசயத்தை பார்க்கிறோம், தன்னுடைய மக்களை காக்கிற அதிசயம். இன்னும் பல பயன்பாடுகள் பார்க்கலாம். பிராக்டிக்கலாக அவருடைய பொறுமையை பாருங்க. அவசரம், ஆத்திரம், அதை விட்டா நமக்கு வேற ஏதாவது தெரியுமா? கசப்பா திட்டுறது, அப்படி திட்டுறது பொறுமையினால எவ்வளவு சாதிக்க முடியும் பாருங்களேன். எவ்வளவு சின்ன சின்னதுக்கெல்லாம் கோவப்படுறோம். இயேசுவை பின்பற்றுறவங்களா நம்ம? சின்னதுக்கெல்லாம் கோபம், ஆத்திரம், ஒரு அவசரம். இதை விட டென்ஷனான லைஃப் உங்களுக்கு வந்துருச்சா? 10,000 பேர் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா உங்களுக்கு கைது செய்யறதுக்கு? அந்த சூழ்நிலை என்ன அமைதியெல்லாம் ஹேண்டில் பண்ணார்? அதை விட என்ன பெருசா வந்துட போகுது உங்களுக்கு வாழ்க்கையில? பொறுமையா அமைதல, தேவனுடைய சித்தம் எல்லாமே வாழ்க்கையில ஒன்றும் வராதுன்ற ஞானத்தோடு அமைதலோடு சாந்தத்தோடு ஹேண்டில் பண்ண கற்றுக்குவோமே. வாழ்க்கைய பார்த்து இந்த இயேசுவை பார்த்து படிப்போம், ஜெபம் பண்ணுவோம்.